நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
ஒவ்வொரு விவசாயும் ஒவ்வொரு முறையில விவசாயம் செஞ்சு நன்மை அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லீங்களா. இன்னைக்கு இயற்கை விவசாயம் செஞ்சிட்டு இருக்கிற சாந்தா ராமசாமி அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன முறையில விவசாயம் பண்றாங்க, அதனால என்ன நன்மை இருக்கு, மகசூல் எப்படி பெருகுது அப்படிங்கறத பத்தி விரிவா சொல்றாங்க, கேளுங்க.
வணக்கம் நண்பர்களே, இப்போதைக்கு கால் என்னன்னு பாத்தீங்கன்னா பேக் டு நேச்சர். அது சாப்பாடாகட்டும், மருந்தாகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், பேக் டு நேச்சர். முதல்ல நம்ம எப்படி இருந்தோமோ அது மாதிரி. இப்ப நான் சாப்பாடுன்னு சொல்லும்போது அதோட மூலம் என்னன்னு பார்க்கணும். ஃபார்மிங் பாத்தீங்கன்னா இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆர்கானிக் ஃபார்மிங்ல 12 வருஷமா நல்ல வெற்றிகரமா நடத்தி வரும் மிஸ்ஸஸ் சாந்தா ராமசுவாமி நம்ம ஸ்டுடியோஸ்க்கு வந்திருக்கிறாங்க. இப்ப அவங்க கிட்ட இதை பத்தி இன்னும் மேலும் கேட்கலாம். வணக்கம் மேடம்.
வணக்கம் நேயர்களே. நான் 12 வருஷமா எங்களுடைய தோட்டத்தை பராமரிச்சிட்டு இருக்கேன். தோட்டத்தை பராமரிக்கிறது அப்படிங்கறது எனக்கு ஒண்ணுமே தெரியாத இருந்த விஷயம். அப்புறமா மெதுவா என்ன கேட்டு தெரிஞ்சு நான் வந்து ஒரு பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் கிராஜுவேட்டு. நான் வந்து தோட்டத்தை வரலாம் அப்படின்னு ஒன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்புறம் மெதுவா மாடு இருந்தது, எங்களுக்கு கொய்யா இருக்கு, மாங்காய் இருக்கு, தென்னை இருக்கு, அப்புறமா முந்திரி தோட்டம், கேஷ்யூ விவசாயம் பண்றோம் 51 ஏக்கர்ல. இது எல்லாமே பராமரிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியமா தான் இருந்தது. கொஞ்சம் மலை அடிவாரத்துல தோட்டம்.
மேடம், நீங்க வந்து பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் அப்படின்னு சொல்றீங்க, ஒரு அருமையான கோர்ஸ். ஒருவேளை அது வந்து உங்களுக்கு இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் வர தூண்டுகோலா இருந்ததா, இல்ல உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இதை வந்தீங்க அதெல்லாம் சொல்லுங்களேன்.
ஹோம் சயின்ஸ் கிராஜுவேட் படிச்சுட்டு வீட்டுலதான் இருந்தேன். நான் தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு ஆள் பராமரிச்சிருந்தோன்னா வருமானம் ஒன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணதுல இருந்து சரி நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்ட தான் ஆரம்பிச்சது. விளையாட்ட ஆரம்பிச்சு அது என்னன்னு கூட பாத்துட்டு இருக்கும்போது அன்னைக்கெல்லாம் நாங்க எண்டோசல்ஃபான், ரோகார் எல்லாம் சர்வசகஜமா அடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பேப்பர்ல இந்த மாதிரி எண்டோசல்ஃபான் அடிச்சதுனால காசர்கோடு ஏரியால வந்து நிறைய பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் அந்த மாதிரி டிஃபார்மிட்டியோட பிறக்கிறது, அது பிறக்கிற வந்து அவயவங்கள் எல்லாம் இல்லாம பிறக்கிறது அப்படின்லாம் ஒரு அரை பேஜ் ஆர்டிக்கல் வந்து அதை படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். மனசு என்ன பண்ணணும் தெரியல. இன்னும் நம்ம வந்து நல்லது பண்ணாட்டானாலும் இந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு வந்து கெடுதலா பண்ற அந்த எண்டோசல்ஃபான் எல்லாம் எனத்துக்கு நம்ம அடிக்கணும் இந்த முந்திரி தோட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேட்டோம்னா இதெல்லாம் வேற வழி இல்ல, நம்ம கமர்ஷியலா பண்ணும்போது இதை தவிர்க்க முடியாது, இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஐயோ நம்ம நல்லது பண்ணாம சொசைட்டிக்கு கெடுதல் பண்றதுல வந்து எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல, ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். அப்ப ஒரு நாள் தோட்டத்துல இருந்து வர வழியில இந்த அன்பு சுந்தர சுவாமிகள்ங்கிறவர் என்னுடைய வண்டியில ஏறினாரு. ஏன்னா எங்க தோட்டத்துக்கு வந்து வண்டி ஒன்னும் கிடையாது, பஸ் ஒன்னும் வராது, அந்த இடத்துல ரொம்ப ரிமோட் ஏரியா, ரோடு கூட சரியா இல்ல. அப்ப அவர் வந்து நடந்து செருப்பு கூட போடாம நடந்து வரும்போது பரவாயில்ல அப்படின்னு வண்டியில ஏற சொன்னேன். நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஒரு ஹெர்பல் கார்டன் வந்து நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஹெர்பல் கார்டன் அப்படின்னா நாங்களும் ஹெர்பல் வளர்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னே அப்படின்னா, இல்ல நீங்க ஆர்கானிக் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்ப அவரு சொன்னாரு, இந்த மாதிரி பசுமாடு வச்சிருக்கீங்களா அப்படின்னாரு. ஓ பசுமாடு இருக்குதே அப்படின்னு. பசுமாடு இருந்தா என்ன கவலை, தாராளமா ஆர்கானிக் பண்ணலாம். சரி அப்படின்னா முந்திரி தோட்டத்துக்கு எல்லாம் மருந்து அடிக்கிறோமே, எண்டோசல்ஃபான் எல்லாம் அடிக்கிறோமே, அதுக்கெல்லாம் என்ன மருந்து, இல்ல பஞ்சகவியம் பண்ணி அடிக்கலாம், பஞ்சகவியம் மாத்திரம் அடிச்சா போதும், பஞ்சகவியம் அடிக்கிறதுனா என்னது அப்படின்னு. அப்படியே பால், தயிர், கோமியம், சாணம், நெய் இது போறோம், இது மாத்திரம் அடிச்சதுனால அந்த பூச்சி எல்லாம் கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொன்னார், இல்ல இந்த பூச்சி வெரைட்டி தான், அப்ப இதை யாரு சொல்லி தந்தாங்க என்னன்னு சொன்னோம்னா அவர் சொன்னார், இந்த மாதிரி காஞ்சிபுர சுவாமிகள் ஜெயந்திர சரஸ்வதி எனக்கு கிளாஸ் எடுத்தாரு, அப்புறம் நான் போய் கத்துனேன், அப்போ எங்களுக்கு எல்லாம் குரு அவர் சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோம்னா சரி நானும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. வீட்டுல வந்து சொன்னோன்னு எனக்கு எதிர்ப்பு தான். அப்ப என்ன இதெல்லாம் சரியாகாது, இந்த மாதிரி முந்திரி எல்லாம் நம்ம வந்து கமர்ஷியலா பண்ணும்போது இது வந்து சரியாகாது, இதுல கண்ட்ரோல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட், ஏன்னா எங்களுக்கு விவசாயம் தெரியாது. அப்ப இல்ல இல்ல அவர் வந்து சொல்லித்தரேன்னு சொல்லிருக்காரு, நாளைக்கு தோட்டத்துக்கு வந்து எங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிருக்காரு. சரி எதுக்கு அடிச்சோ பரவாயில்ல, கொய்யா கொண்டா மாங்காய்க்கு அடிச்சுக்கலாம், ஆனா முந்திரி தோட்டத்துக்கு அடிக்கிறதுக்கு நான் வந்து பார்த்துதான் சொல்லணும் அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் வந்தாரு தோட்டத்துக்கு வந்து, இந்த மாதிரி பால், தயிர், கோமியம், சாணம், நெய் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிருந்தேன். அவர் வந்து நேரம் வந்து சொல்லி கொடுத்து கலந்துட்டு அப்படியே குடிச்சாரு. ஒரே சந்தோஷம் எனக்கு. ஏன்னா எண்டோசல்ஃபான் அடிக்கும் போது முகத்தெல்லாம் மூடிக்கங்க, கிட்டக்க வரக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மருந்து போய் திடீர்னு குடிக்கிற மாதிரி ஒரு மருந்து வைக்கிறதா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு, இதை ஒன்னா இல்ல பாருங்க அவ்வளவு நல்லது அடிச்சா அவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்கன்னு சொல்லி அவரே எங்களுக்கு நேரடியா சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணாரு. சரி முந்திரி தோட்டத்துக்கு அடிக்கும் போது சரியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் வருவேன் நீங்களும் வாங்க. அப்புறம் அவர் சொன்னார் எதுக்கு ஒரு ட்ரையல் ஏரியா மாதிரி அடிச்சு பாருங்க, ஏன்னா டி மஸ்கிட்டோ பக் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கறது ஹஸ்பண்டோடைய இது. சரி டி மஸ்கிட்டோ பக் கண்ட்ரோல் பண்றதுக்கு நாம அடிக்கலாம், ஒரு ஏரியால அடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு சொல்லிட்டு இதே வந்து இவரை வச்சு அடிச்சோம். ஒரு 15 நாள் கழிஞ்சு திருப்பி வந்த உடனே பரவாயில்ல நல்லா வந்திருக்கு அப்படின்னாரு. 3வது வாரம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ இது ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா மருந்து அடிக்கும் போது எப்பவுமே நம்ம பூச்சிக்கொல்லி அடிக்கும் போது ஒரு ஒரு இடம் பரவலா படாம இருக்கும், படாம அந்த சர்வசகஜம். அப்படி படாம இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பா அந்த டி மஸ்கிட்டோ பக் வரும். ஆனா இந்த வந்து இந்த பஞ்சகம்யம் தெளிச்சிட்டு அப்புறமா பார்க்கும்போது பார்த்தா அந்த ஏற்கனவே காயற மாதிரி உள்ள இடத்துல இருந்து துளுப்பு வந்தது. அதுதான் ஒரு பெரிய பெரிய ஆச்சரியம். என்ன கேட்டா எண்டோசல்ஃபான் அடிச்சுட்டு அந்த காஞ்சதுன்னா கம்ப்ளீட்டா அந்த இது வந்து காஞ்சு போயிடும். அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சதுன்னா அந்த வளர்ற துளுப்பு முதல் கொண்டு அப்படியே இந்த குச்சியிலேருந்தே அந்த ஸ்டெம்லேருந்தே வந்து கரிஞ்சு போயிடும். மேலே கருகிச்சுன்னா அவ்வளோதான் அந்த கிராப்பே போயிடும். ஆனால் இந்த பஞ்சகவியம் தெளிக்க ஆரம்பிச்சோடனே பார்த்தா அந்த கருப்பாக வருது, ஆனால் அந்த கருப்பாக வர இடத்துலேருந்து திருப்பி துளுப்பு வருது. ஏன்னா அது வந்து ஃபுல்லாக அது வந்து செத்து போகிறது இல்லை அந்த இடம். அதுவே இந்த டீ மஸ்கிட்டோ பக் வந்து இந்த காம்புலேருந்தே அந்த உறிஞ்சிடும், அந்த சத்தம் உறிஞ்சி வரும்போது அந்த என்டையர் இது வந்து கருகி போயிடும். இது ஆனா அந்த நம்ம பஞ்சகவியம் அடிக்கும் போது அது வந்து அது கொல்லறது இல்ல, அதுல வந்து ஒரு உயிரினத்தை வளர்த்துறதுக்கு வந்து இந்த பஞ்சகவியம் வந்து பூச்சி விரட்டியா செயல்படுறது. நம்ம நல்ல பூச்சிக்கு நம்ம அடிக்கும் நல்ல பூக்களுக்கு அடிக்கும் போது ஹார்மோன் இஃபெக்ட் அது, இந்த பூ ஜாஸ்தி காய்க்க வைக்க பூ நிறைய பூக்கும் காய் நிறைய பிடிக்கும் அந்த தன்மை. சரி ஆல்ரெடி அட்டாக் ஆக தொடங்கிடுச்சு அப்படின்னு அடிச்சதுன்னா அதை செத்து போகிறத கூட அது வந்து போய் உயிரை வந்து வளர வைக்கிறது. அதுதான் அந்த பஞ்ச கவியத்தோடைய ஒரு திறமை. இதை அடிச்சதுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து 100% சாட்டிஸ்ஃபை ஆகி இனிமே நீங்க வந்து இது பண்ணலாம், சரி இனிமே புழு வந்ததுன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, புழு வரும் வரும் சர்வசகஜம் அந்த புழு வருது அப்படிங்கறது, புழு வரத்துக்கு வந்து எருக்கலையை அடிச்சா போறோம், எருக்கலை வந்து ரொம்ப நல்ல மருந்து அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் எருக்கலை நொச்சி இலை சோத்துக்கத்தாழ ஆடாதோடா வேப்பலை இதெல்லாத்தையும் அரைச்சு ஒரு கரைசல் மாதிரி பண்ணி வைங்க, அவசியம் உண்டானா அடிச்சா போறோம், புழு வந்ததுன்னா அடிச்சா போறோம், புழு வரலன்னு அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் இதை வந்து நாங்க புழு வர முன்னாலேயே இந்த பஞ்சகவியம் அடிக்கிறதுனால புழுவே வராது. இன்கேஸ் வந்ததுன்னா இந்த கத்திரி செடியில எல்லாம் கண்டிப்பா வந்து புழு வந்துடும், நீங்க எப்படி இந்த பஞ்சகவியம் அடிச்சதுனால வந்துடும். அந்த கத்திரி செடிக்கு நாங்க இந்த மாதிரி ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை அடிப்போம், தண்ணியில கலந்து அடிப்போம். இதையும் ஏறி சலப்ப வந்து புழுக்கள் வரும். இந்த புழுக்கள் வரத வந்து நாங்க எப்படி கண்ட்ரோல் பண்றோம்னா ஒரு ஒரு இதுவரை ஒரு ரிசர்ச் மாதிரி தான் பண்ணணும். எப்படி நினைக்கா இந்த நன்மை செய்யும் பூச்சி தான் 90% நம்ம கடவுளுடைய சிருஷ்டியில 90% நன்மை செய்யும் பூச்சி, 10% தான் இந்த வந்து தீய அதாவது ஹர்பிவரஸ் அப்படி மற்ற செடியை கடிக்கிறது வந்து 10% பூச்சி தான். இந்த 10% பூச்சிக்கு வேண்டி நம்ம வந்து இந்த 90% பூச்சியும் நம்ம அழிச்சுடுறோம் இயற்கையில இருக்கிற பூச்சியை. இந்த 90% நன்மை செய்யற பூச்சி வந்து என்ன பண்ணும்னா நல்லது பண்ணும், அதாவது கிராஸ் பாலினேஷனுக்கு அந்த செடியை வளர விடுறது இதுக்கெல்லாம் அந்த நுண்ணுயிரும் அந்த பூச்சிகளும் தேவை. இது நம்ம எண்டோசல்ஃபானோ ரோகாரோ அடிக்கும் போது எல்லா பூச்சி இனங்களும் அழிஞ்சு போயிடுறது. அது நன்மை செய்யும் பூச்சியும் அழிஞ்சு போய் தீமை செய்யும் பூச்சியும் எல்லாம் அழிஞ்சு போய் திருப்பி இந்த சாணு குழந்தை வளர்ற மாதிரி திருப்பி ஆரம்பிக்கும், முதல் ABCD ஆரம்பிக்கிற மாதிரி திருப்பி துளுக்கும் திருப்பி பூக்கும் அந்த மாதிரி. இது அது இல்லாம முதல்ல இருந்தே ஏற்கனவே வந்த பூவை வந்து இன்னும் கொஞ்சம் கூட என்ஹான்ஸ் பண்ணும்போது நமக்கு சீக்கிரம் சீக்கிரம் பூக்களும் வரும், சீக்கிரம் சீக்கிரம் காயும் பிடிக்கிறது. அந்த காய் பிடிக்கிற தன்மை சிலப்ப என்ன ஆகும்னா சிலப்ப அந்த சைஸ் சின்னதாகும், ஏன்னா கொஞ்சம் சிலப்ப இவங்க சாணி போட்டிருக்க மாட்டாங்க, சிலப்ப அதுக்கு சரியா தண்ணி விட்டுருக்க மாட்டாங்க, அதனால காய் சிறுத்து போகுமே தவிர அந்த குவாலிட்டியோ இதுவோ எக்காரணத்தை கொண்டும் சிறுத்து போகாது ஆர்கானிக்கா வரும்போது. நான் இப்ப அந்த 12 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணும்போது இந்த செயற்கை விவசாயம்ங்கிறது வேண்டவே வேண்டாம், அதை நேச்சுரலா அது பாட்டுக்கு விட்டு விட்டா அது பாட்டுக்கு பூச்சி வந்தானா கூட அடுத்த கிராப் வரும்போது அது பாட்டுன்னு தன்னை போல நல்ல ஆன்டிபயோட்டிக் இஃபெக்ட் அது. ஏன்னா தன்னை தன்னை காத்து வளரும் போது செடிக்கு நல்ல சத்து அந்த இதுக்கும் வளர அந்த காய்கறிக்கும் நல்ல சத்தா வரும். அது அந்த சத்து இருக்கிறதுனால என்ன ஆகும்னா சிலப்ப கலர் வராது. எனக்கிட்ட கிளைமேட் வந்து சரியா இல்ல, மழை வெயில் சரியா இல்ல, சரியா தண்ணி விடல அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இருந்தானா கூட அந்த நேச்சுரல் டேஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணி கலரும் மெயின்டைன் பண்ணிட்டு போகும். அது இப்ப நாங்க பயோடைனமிக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம். பயோடைனமிக் ஃபார்மிங் அப்படிங்கறது என்னன்னா இந்த மாட்டோடைய கொம்பு தான் மெயின், இது மாடு பசுமாடு தான் அதுக்கு மெயினா ஒரு பசுமாடு இல்லன்னா இன்னைக்கு வந்து ஃபார்மிங் பண்ண முடியாது. ஆனா இந்த பசுமாடு இல்லாம இன்னைக்கு ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பசுமாடோடைய தத்துவம் வந்து கம்ப்ளீட்டா இந்த பயோடைனமிக் ஃபார்மிங்ல இருக்குது. இது என்ன அப்படின்னா, மாட்டோடைய கொம்பு தான் ஆன்டனாவா ஆக்ட் பண்றது. மாட்டோடைய கொம்பு வந்து அப்புறம் காஸ்மிக் எனர்ஜியை அப்படியே இழுத்து அதனுடைய கொம்புகள்ல அதனுடைய பாடியில வச்சுட்டு பாக்கி உள்ளதை வந்து மாட்டோடைய குழம்பு வழியா அதை வந்து நம்ம இருக்கிற இடத்துல கொண்டு போய் அதை வந்து கிரவுண்ட் பண்ணிடுறது. எங்கெங்கெல்லாம் பசுமாடு இருக்கோ அந்த இடம்லாம் விசேஷம், இது ஒண்ணுதான் தெரியும் எல்லாருக்கும். ஆனா இந்த கான்செப்ட் தான் பயோடைனமிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது. இந்த கான்செப்ட்ல பயோடைனமிக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கும் போது இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இது வந்து ஃபுல்லா தெரியணும்னா நம்ம நவநீதர்ஷன் ஐயா அவங்களெல்லாம் வந்து சந்திச்சு அவங்களெல்லாம் பாக்கணும். நிறைய வெப்சைட்ல இருக்கு இதை பத்தி. ஏன்னா மாட்டுடைய கொம்பு, மாட்டு கொம்பு சாணம், CPP 501 அப்படியெல்லாம் நிறைய இருக்கு. அது ரொம்ப டீப் சப்ஜெக்ட். எனக்கிட்ட இது வந்து இது படிக்கணும்னாலே அது தெரிஞ்சு செய்யணும். அவசரப்பட்டு செஞ்சீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் எஃபெக்ட் வரும். அதனால எல்லாரும் நல்லா தெரிஞ்சு. ஏன் அப்படின்னு கேப்பீங்க, இந்த CPP அப்படிங்கறது வந்து ஒரு 13 லிட்டர் தண்ணீனுக்கு 50 கிராம் நாங்க CPP போடுவோம். அதாவது இந்த CPP அப்படிங்கறது வந்து 60 கிலோ சாணி எடுத்து 60 கிராம் போர்வெல் மண்ணும் 60 கிராம் முட்டையோட ஓடையும் போட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அப்படியே ஒரு குழியில வச்சு அதை பண்ணணும். இது வந்து இயற்கையில எப்படி யாரு பண்ணினாங்க அப்படின்னா, எல்லா அமெரிக்கன்ஸும் நியூசிலாண்டர்ஸும் அவங்க பண்ணினாங்க. என்ன கேட்டா அவங்க ஊர்ல எல்லாம் 6 மாசம் இருட்டு, 6 மாசம் வெயில். இந்த 6 மாசம் வெயில்ல இந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி இதெல்லாம் பண்ணினாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, ஓ இது வந்து இந்தியால வந்து தாயாகும், இந்தியாலதான் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இந்தியாவில வந்து பார்த்தா நம்ம வந்து சாணியை வந்து சர்வசகஜமா அந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காலங்காத்தால எழுந்திருந்தோடனே வாசு தெளிக்கிறது, கோலம் போடுறது, இந்த அடுப்பை தெளிக்கிறது, அடுப்பை துடைக்கிறது, இதெல்லாம் வந்து சாணியை வச்சு பண்றது. அப்ப இந்த சாணி அப்படின்னு பார்த்ததுன்னா சாணி இல்லாம மாடு இல்லாம நம்மளால பிழைக்கவே முடியாது. அதுதான் கான்செப்ட். இப்ப இந்த பசுமாடு இல்லாம வந்து வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த ஃபாஸ்ட் இதுல வந்து பசுமாடு வச்சுக்க முடியல. அப்ப இதை வந்து எப்படியாவது அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்த்து இந்த மாதிரி பண்ணி நாங்களும் அதே மாதிரி இந்த CPP இதையும் பண்ணிட்டு இருக்கோம். கொம்பு சாணமும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதனுடைய இஃபெக்ட் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து சொல்ல முடியாது. நம்மளால இந்த 5 நிமிஷத்துலயோ 1/2 மணி நேரத்துல பேசவே முடியாது. அவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு. எப்படி கேட்டீங்கன்னா இந்த இப்ப வந்து பஞ்சகவியம் தெளிக்கிறோம். பஞ்சகவியம் தெளிச்சு வரும்போது என்னன்னா ஒரு 10-15 பூக்கள் வரும், காய்கள் பிடிக்கும். அதை பிடிச்சிட்டு வரும், கொஞ்சம் சின்னதா வரும், பெருசா வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த CPP தெளிச்சு வரும்போது அது வந்து பார்த்தா அதனோட காயோட திரட்சி வந்து நல்ல பெருசா, நல்ல கலரா, நல்ல வாசனையா இருக்கும். இது மூணும். இன்னொன்னு முந்திரி கொட்டையை பொறுத்த வரைக்கும் முந்திரி கொட்டை காயப்படும் போது காயோட வெயிட் குறையும். ஆனா இந்த CPP அடிச்சு வரும்போது பார்த்தா அந்த முந்திரியோடைய கொட்டையோடைய அந்த காய் காஞ்சிட்டு வெயிட் பார்த்தா, நாங்க 10 டன் எடுத்தனால எங்களுக்கு 8.5 டன் 9 டன் வரையும் எங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் வருது இல்ல. இதுவே நம்ம சாதாரண விவசாயம் பண்ணி வரும்போது பார்த்தா அந்த எக்கச்சக்கமா வெயிட் லாஸ், 1 கிலோ எடுத்தாச்சுன்னா அதுல 1/2 கிலோ வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி ஆயிடும். எனக்கிட்ட அந்த நீர்பிடிப்பு தன்மை இருக்கு இல்லையா, அந்த தன்மை வந்து வெயிட் வந்து இல்லாம ஆயிடுறது, அது வந்து காஞ்சு போயிடுறது வெயில்ல. இது வந்து எப்படின்னா அந்த இயற்கையாவே நாங்க அந்த CPP கொம்பு சாணமும் அடிக்கும்போது இதனோட தன்மை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி அதனுடைய காயோடைய வளர்ச்சி வந்து நிறைய இருக்கும், வெயிட் வந்து நிறைய கூடுது. பார்த்தா இவ்வளவுண்டு இருக்க மாதிரி கும்பதா 1 கிலோ இருக்கும். அது அந்த வெயிட்டை பிடிக்கிற தன்மை வந்து இந்த CPP இருக்கு. இன்னொன்னு அதனுடைய கலர், அந்த கலர் பார்த்தாலே அவ்வளவு நல்லா இருக்கும். பார்த்தா இந்த இயற்கையில வந்தா இதென்ன நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பயோடைனமிக் பண்ணின காய்கறியை கொண்டு போனோம்னா கெமிக்கல் அடிச்சுட்டு வளர்றத விட ரொம்ப நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. வாடவும் செய்யாது, அவ்வளவு சீக்கிரம் வாடுறது இல்ல, கலர் குறையறது இல்ல. இது அப்ப சில பேருக்கு சந்தேகமே வந்துடும், இதுல நீங்க ஏதாவது வேக்ஸ் கோட்டிங் பண்ணிருக்கீங்களான்னு. அந்த அளவுக்கு இருக்கும் முந்திரி பழம் பார்த்ததுன்னா அவ்வளவு அழகா திரட்சியா ரொம்ப நல்லா இருக்கும்.
ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங் மாறினதுக்கு அப்புறம் இந்த CPP எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வந்து குவாலிட்டியில வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்ல. அது அழகு திரட்சின்னு பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா வர நீங்க அது வந்து ஆத்மார்த்தமா நீங்க சொன்னீங்க. வி குட் ஃபீல் தட். ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்க ஃபார்ம் எங்க இருக்குது, என்னெல்லாம் போட்டிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
எங்க தோட்டம் வந்து கோயம்புத்தூர் பால்காட் ரோட்ல இருக்குது, வாழையாருக்கு முன்னால தமிழ்நாடு பார்டர்ல இருக்குது. அனைவரும் வரணும்னு கேட்டுக்கொள்ளுறேன். என்ன கேட்டா அது ரொம்ப அழகான இடம். சுவாமி தயானந்த சரஸ்வதியை கூட்டிட்டு போனேன் அந்த இடத்துக்கு. அவர் பார்த்துட்டு அதான் நீங்க ஓடி ஓடி வரீங்க இந்த இடத்துக்கு அப்படின்னு சொன்னாரு. என்ன கேட்டா தண்ணி வந்து இயற்கையா ஓடிட்டே இருக்கும். 365 நாளும் அந்த வாழையார் ரிவர் வத்தாது, சின்னதா தான் ஓடும். இருந்தாலும் கூட வத்தாம வற்றாத ஒரு நதி அது. அப்படியே மலையடிவாரத்துல அப்படியே இருக்குது. மலையடிவாரம் எங்க தோட்டம், யார் வேணா வரலாம். சின்னம்பதி கிராமம் அது. சின்னம்பதி கிராமத்துல எங்க தோட்டம் மட்டும்தான் அங்க முந்திரி தோட்டமா இருக்குது. அதுல 51 ஏக்கர்ல கேஷ்யூ பண்றோம். அப்புறம் தேக்கு நட்டிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் தென்னை இருக்கு, கொஞ்சம் காய்கறிகள் விவசாயம் பண்றோம். அப்புறம் கொய்யா, மாங்காய், தென்னமரம், மாடு எல்லாம் வந்து அந்த இன்னொரு சாவடி தோட்டத்துல இருக்கு. சாவடி அதே மாதிரி NH-47 சாவடியில இருந்து 5 கிலோமீட்டர் எங்க தோட்டம். இதுவும் மலையடிவாரம் தான். நேச்சுரலா உள்ள அது வேலி போட்டிருக்கோம், அது அதுலதான் இது பண்றோம். எங்களுடைய போர்வெல்ல தண்ணி இங்க யூஸ் பண்றோம் சாவடி தோட்டத்துல. வாழையார் தோட்டத்துல வந்து நேச்சுரலா வந்த வாழையாருடைய ஒரு ட்ரிபியூட்ரி வந்து ஒரு எங்க தோட்டத்து வழியா வருது, அதை நாங்க எங்க தோட்டத்துக்கு திருப்பி விட்டு ஒரு தொட்டியில தேக்கி வைக்கிறோம். அந்த கிராமத்து செலவு போக எங்க தோட்டத்துக்கு வந்து அந்த தோட்டத்தை அது தொட்டியிலேருந்து நாங்க எடுத்து ட்ரிப் பண்ணி அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நேச்சுரல் வாட்டர் அங்க வந்து போர் தண்ணி போடலாம், ஆனா போர் வந்து ஒரே ஒரு போர் கொஞ்ச நேரம் தான் ஓடும். ஆனா இந்த நேச்சுரல் தண்ணி வச்சுதான் விவசாயம் பண்றோம். நல்லா இருக்குது, ஒன்னும் ஒரு விதமான குறையும் இல்ல, ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு.
இது எல்லாத்துக்குமே வந்து நீங்க ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, எப்படி மேனேஜ் பண்றீங்க? நீங்க இருக்கிறது வந்து கோயம்புத்தூர், எப்படி பண்றீங்க? எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நீங்க வந்து ஃபார்ம் விசிட் பண்றீங்க, அதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன்.
எங்க தோட்டம் வந்து 27 கிலோமீட்டர் வந்து ஒரு தோட்டம் இருக்குது, இன்னொரு தோட்டம் 38 கிலோமீட்டர் இருக்குது. அங்க ஒரு மேஸ்திரி வச்சிருக்கோம், ரெண்டு இடத்துல ரெண்டு மேஸ்திரி வச்சிருக்கோம். அந்த மேஸ்திரி பராமரிக்கிறது தான் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து தெரிஞ்சு அவங்க வந்து நமக்கு சொல்லி நம்பிக்கை வேணும், அந்த மாதிரி உள்ள மேனேஜர் வேணும் சொல்லி பார்த்து இப்பதான் ஒரு மேனேஜர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. அவரை வச்சு இப்ப வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். மேனேஜர் வச்சு பண்ணாம இருக்கிறதுக்கும் மேனேஜர் வச்சு பண்றதுக்கும் இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப நல்ல வித்தியாசம் தெரியுது. என்ன கேப்பீங்க, முன்னாலதான் என்னால அந்த மேனேஜருக்கு சம்பளம் கொடுக்கற அளவுக்கு அதுல இருந்து வருமானம் வரல, இப்பதான் ஒரு அளவுக்கு எனக்கும் ஒரு தைரியம் வந்து ஒரு கான்பிடன்ஸ் வந்து ஒரு மேனேஜர் வச்சிருக்கோம். என்ன கேட்டா இப்ப வந்து விவசாயிகள் வந்து பறிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, நம்மளால விற்க முடியலையா பறிக்காம விட்டுருவாங்க. அதுதான் இந்த இன்னத்த ஜெனரல் இது. ஒண்ணும் இல்ல, தக்காளி ரொம்ப ரூபாய்க்கு வந்துருச்சா அது பறிக்காம அப்படியே தோட்டத்துல போட்டுட்டு போயிடுவாங்க. இப்ப வருமானம் வருதோ இல்லையோ நாங்க அதை எடுத்து உரம் பண்ணிட்டு இருக்கோம். அதை எடுத்து உரம் பண்ணும்போது அந்த உரத்தை திருப்பி அந்த செடிக்கு கொடுக்கும்போது செடி நல்லா வளருது. ஒண்ணுமில்ல, இப்ப மாம்பழம் வந்து எங்களுக்கு இந்த டன் நாங்க 10 டன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். 550 மரம் தான் இருக்குது. 550 மரத்துல நாங்க 10 டன் எடுத்தோம்னா அது வந்து அளக்கற முடியறதே இந்த ஒரு மேனேஜர் வச்சதுனால. இந்த மேனேஜர் என்ன பண்ணுவார்னா, நம்ம இன்னைக்கு எனக்கு பறிச்சு போட சொல்லிட்டே இருந்தானா, நான் இங்கேருந்து சொல்வேன் கோயம்புத்தூர்ல இருந்து. அவர் அங்க சாவடி ஏரியெல்லாம் இருக்கிறதுனால அவர் டெய்லி போயிட்டு அந்த மேஸ்திரிட்ட பறிச்சு போடுன்னு சொல்லிடுவாரு. அவர் போய் பார்த்து பறிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாரு. முன்னால இந்த மேஸ்திரி வச்சிட்டு இருக்கும்போது என்னன்னா, அங்கதான் விக்கலாம் நானும் வாரத்துல 3 நாள் 2 நாள் வரும்போது நான் சொல்லிட்டு வந்தா பண்ண மாட்டாங்க. இவர் அங்கேயே இருந்து பண்ணும்போது அவருங்க வந்து கண்டிப்பா பறிச்சு போட சொன்னா பறிச்சு போட வைக்கிறாரு. அப்படி பறிச்சு போடுறது மட்டும் இல்ல, அளக்க மாட்டாங்க விவசாயிகள் ஜென்ரலா, ஒன்னும் அளக்க மாட்டாங்க. பறிச்சு கொண்டு சாக்கோட கொண்டு போட்டு விடுறது, அது எவ்வளவு வந்து எவ்வளவு பறிச்சா கேட்டா எனக்கு முன்னால வெயிட் போடுற மாதிரி பண்ணுவாங்க, ஆனா பண்ண மாட்டாங்க. இப்ப மேனேஜர் வச்சு பண்ணும்போது கரெக்டா வெயிட் போட்டு டெய்லி எழுதி வச்சு, இது சர்டிபிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். என்ன கேட்டா சர்டிபிகேட் ஏன் சர்டிபிகேஷன் பண்றது இல்ல அப்படின்னா, இந்த டெய்லி எழுதுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ரெக்கார்ட்ஸ் வைக்க மாட்டாங்க. சர்டிபிகேஷனுக்கு ஒரு பெரிய ஒரு டிராபேக், ஏன் சர்டிபைடு ஆர்கானிக்ஸ் இல்ல என்னுடைய கடையில கேக்குறவங்களுடைய கேள்வி இது. ஏன் வந்து ஃபார்மர்ஸ் வந்து சர்டிஃபை பண்றது இல்ல, சர்டிஃபை பண்றது இல்ல அப்படின்னாக்கா, அந்த உழவன் கலக்கு பார்த்தால் உழவுக்கு மிஞ்சாது. இது ஒரு பெரிய ஒரு பழமொழி. இந்த பழமொழியை நான் ரொம்ப எதிர்க்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்னத்த சிச்சுவேஷன்ல கணக்கு பண்ணாம ஒண்ணுமே விவசாயம் பண்ண முடியாது. ஏன் இப்ப அடுத்த ஜெனரேஷன் வருது இல்ல அப்படின்னு கேட்டா, இந்த விவசாயிக்கு கணக்கு தெரியாது. நம்மளுடைய உழைப்புக்கு கணக்கு வேண்டாம் நான் இல்லன்னு சொல்லல, இருந்தானா கூட நம்ம பண்ற கூலிக்கு நம்ம ஒண்ணும்ல. இன்னைக்கு நீங்க போய் வேலை பண்ணீங்களா, உங்களுக்குள்ள சம்பளம் என்ன வருது அப்படிங்கிற நீங்க பாக்கணும்ல, பாக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்புட்ஸ் இப்ப சாணி போடுறோம் அப்படின்னா, அந்த சாணிக்கு கணக்கு கிடையாது. எத்தனை போடுறோம் கணக்கு கிடையாது. ஒரு விவசாயி ஒண்ணுமில்ல யூரியா தான் வாங்குறான் அப்படின்னா, அதுக்கு ஒரு கணக்கு வேணும்ல, அதுக்கு ஒரு பில்லு வேணும்ல. அந்த பில்ல வச்சு நீ எத்தனை போட்டா கேட்ட தெரியாது. ஒரு சாக்கு போட்டேன், 1.5 சாக்கு போட்டேன், இவ்வளவுதான். அதே மாதிரி இந்த பஞ்சகவியம் தெளிச்சா எவ்வளவு தெளிச்சா தெரியாது. இன்னும் இந்த மேனேஜர் வச்சு பார்க்கும்போது அவர்லாம் கரெக்டா பண்ணி இந்த இவ்வளவு லிட்டருக்கு இவ்வளவு நான் சொல்ற கணக்குக்கு அவர் பண்ணிட்டு இருக்காரா, அதனால நல்லா இருக்கு. இப்ப இந்த மாம்பழம் பறிச்சு போட்டோம்னா, இந்த வருஷம் 10 டன் எடுத்தேன்னா எனக்கு ரெக்கார்ட் இருக்கு, 10 டன் எடுத்தோம் அப்படிங்கிறது. போன வருஷம் எல்லாம் எடுப்போம், எடுக்கிறது எப்படின்னா 6 டன் 5 டன் அப்படின்னு சொல்லி கணக்கு சொல்லுவான். ஆனா இந்த வருஷம் எங்களுக்கு அந்த கணக்கெல்லாம் கரெக்டா வருது. 10 டன் எடுத்து இந்த 10 டன்ல என்ன ஆகும்னா, 10 டன் விற்க முடியாது. இதுல இருந்து டெய்லி பறிக்க பறிக்க அப்படின்னா 300 கிலோ பறிச்சோம்னா, எனக்கு கடையில வரும்போது 250 கிலோ தான். இந்த 50 கிலோவை நாங்க என்ன பண்ணுவோம்னா, உரம் பண்ணிடுவோம். எப்படி இருந்தாலும் பறிக்கும் போது மூக்காத பறிக்கிறது, சின்னது பிஞ்சு எல்லாம் வரும் அதுல. இயற்கை விவசாயம் பண்ணும்போது நேச்சுரலா பழுக்கிறது தான் பண்ணும். அந்த நேச்சுரலா பழுக்க வரும்போது 50% தான் எடுக்க முடியும். பாக்கி 50% வந்து தரமா இருக்காது. அது வந்து அது புள்ளி புள்ளி இருக்கும், அது அடிபட்டு இருக்கும், சரியா கீழ் விழுந்திருக்கும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய போயிடும். அப்ப இந்த 50%க்கு கணக்கு கரெக்டா வந்துடும். இந்த 5 டன் குள்ளதை நாங்க விற்கிறதுக்குள்ளதான் எங்களுக்கு கணக்கு கரெக்டா இருக்கும். இந்த பாக்கி இருக்கிற 5 டன்னையும் நாங்க வந்து உரம் பண்ணிடுவோம். என்ன உரம் அப்படிங்கறது எல்லாருமே கேட்டுக்க வேண்டியது. என்ன, இந்த மாட்டோடைய கோமூத்திரம் வந்து நாங்க எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு சேமிப்போம். இந்த மாட்டோட கோமூத்திரம் தான் எங்களுக்கு மெயின் யூரியா. இந்த மாட்டோட கோமூத்திரத்துல இந்த பழம், இந்த மாம்பழம் பழுக்க பழுக்க நல்ல வாசனையா நல்ல பழமா இருக்கிறது வந்து பொட்டாஷ் சத்து ஜாஸ்தி. இந்த பொட்டாஷ் நிறைய இருக்கிறதுனால அந்த ஒரு பெரிய ஒரு பிளாஸ்டிக் தொட்டியில இந்த கோமூத்திரத்தையும் போட்டு இந்த மாம்பழத்தையும் கொட்டிடும். மாம்பழம் வந்து அழுக 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 அது நிறைய பொட்டாஷ் சத்து நல்ல ரொம்ப இனிப்பா இருக்கும் எங்க மாம்பழம். இன்னைக்கு நாங்க உழவர் சந்தையில வித்துட்டு தான் வந்திருக்கோம். டெய்லி உழவர் சந்தைக்கு போயிட்டு தான் இருக்கு. பாதி கடையில வைப்போம், பாதி உழவர் சந்தைக்கு போவோம். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வருஷம் எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஈல்டும் பரவாயில்ல, எங்களுக்கு வருமானமும் பரவாயில்ல. இந்த கெட்டு போனது, அழுகினது, இது எல்லாத்தையும் எடுத்து உரம் பண்ணிடுவோம். உரம் பண்ணினது இந்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணதுனால இப்போ சொல்லிட்டு வந்திருக்கேன், இப்ப மழை பெய்யும் போது இதை தூக்கி உரமா போட்டுரு, மாமரத்துக்கே உரமா போட்டுரு. அவன் கேட்டா மாமரத்துக்கு போடுறதா தென்னை மரத்துக்கு போடுறதான்னு. அந்தந்த மரத்தோடைய அந்தந்த மரத்துக்கு உரம் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ மாம்பழம் வந்து மாமரத்துக்கு வரும், அப்ப திருப்பி இதே மாமரத்துக்கே கொண்டு போய் விட்டுடு. அப்படி தென்னைக்கு தனியா பண்ணி வச்சிருக்கோம். தென்னை மட்டை தேங்காய் மட்டும் தான் கடைக்கு எடுத்துட்டு வரோம். அந்த இது எல்லாத்தையும் தென்னை மரத்தோடைய இதுலயே ரவுண்டிலேயே போட்டுட்டு அதுலயே சாணத்தை போட்டு அதுலயே ஓலையை போட்டு மூடி வைப்போம். அதுதான் எங்களுடைய உரம், மெயின் உரம். இதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இது மாதிரி மழை பெய்யும் போது கோமூத்திரத்தை அந்த தென்னை மரத்துக்கு விடுவோம், சுத்தி வரையும் விடுவோம். அது கூட அந்த பஞ்சகவியத்தையும் விடுவோம். பஞ்சகவியம் இந்த நுண்ணுயிரை வர வழிக்கிறதுனால நேச்சுரலா உள்ளதே எங்க தென்னை மரம் வந்து பார்க்க வேண்டிய தென்னை மரம். என்ன கேட்டா ஒரு மரத்துல இருந்து 30-40 காய் மாசம் மாசம் எடுத்துட்டு இருக்கோம். அது வந்து அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். மாசம் மாசம் ஒரு மரத்துல இருந்து ஒரு 5000 காய், 3000-5000 காய் எடுத்துருவோம். 40 நாளைக்கு ஒரு வாட்டி இதை தேங்காயா கொடுக்கறோம், தேங்காய் எண்ணெயாவும் ஆட்டுறோம். சர்டிபைட் கோகோனட்டாவே கொடுத்துட்டு இருக்கோம். அதனால அதை அப்படிதான் எனக்கு பிடிவாதமா நான் சர்டிபிகேஷனோட தான் கொடுக்கணும், சர்டிபைடு ஆர்கானிக்கா தான் போகணும். எனக்கு விலை கிடைச்சதோ கிடைக்கல, சர்டிபைடு ஆர்கானிக்கா விற்கணுங்கிறது என்னுடைய குறிக்கோள். இந்த வரையும் போயிட்டு இருக்கு, கடவுளுடைய கிருபையில
அது இன்னும் மென்மேலும் பெருக வாழ்த்துகிறோம். அப்புறம் நீங்க சொன்னீங்க இல்லீங்களா, அந்தந்த தழை எல்லாம் வந்து அந்தந்த மரத்துக்கே வந்து உரமா போட்டுரும் அப்படின்ட்டு. இப்ப இங்க விளையக்கூடிய பொருட்களை வந்து நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா எல்லாத்திலயும் வந்து முக்கியம் சந்தைப்படுத்துதல் தான். ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கிற சாந்தா ராமசுவாமி அவங்க தன்னோட அனுபவங்களை நம்ம கிட்ட சந்தோஷமா பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க.
சந்தைப்படுத்துறது அப்படின்னு பேசினா அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கதையாயிடும். தெரிஞ்சவன் சின்னதை எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ சொல்றேன். இந்த நான் வந்து ஸ்ரீவத்சா ஆர்கானிக் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு கடையை ஆரம்பிச்சுட்டு 2004 ஆரம்பிச்சேன். கடைன்னு ஆரம்பிக்கல, விளையாட்ட தான் ஆரம்பிச்சேன். எங்க பாரதி பார்க் லேடிஸ் அசோசியேஷன்ல நான் ஒரு மெம்பர். அந்த மெம்பரா இருக்கும்போது எங்க மெம்பர்ஸ்ட போய் இந்த மாதிரி சர்டிஃபை பண்ணிட்டேன் எங்க ஃபார்ம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாரும் காய்கறி எங்களுக்கு வேணும் கொடுங்க. நான் சொன்னேன், நீங்களா சொல்லுவீங்க யாரும் வாங்க வரமாட்டீங்க அப்படின்னு. இல்ல இல்ல நாங்கெல்லாம் வாங்குறோம் அப்படின்னு. சரி தமாஷா என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய மீட்டிங் வந்து எல்லா வியாழக்கிழமையும் ஒரு மெம்பரோட வீட்டுல தான் மீட்டிங், ஃப்ரெண்ட்லி மீட்டிங்கா இருக்கணும். எல்லாரும் வீடும் தெரியணும், அக்கம் பக்கம் இப்ப தெரியறது இல்லையா, அக்கம் பக்கம் தெரியணும்னு சொல்லிட்டு அந்த 8 கிராஸ்ல இருக்கிற வீட்ல அதான் மெம்பர்ஸ், 105 மெம்பர்ஸ் உண்டு. வார வாரம் ஒரு மெம்பரோட வீட்டுல நாங்க மீட் பண்ணுவோம். இந்த மெம்பர் மீட் பண்ணும்போது எங்க வீட்டு மீட்டிங் வந்த உடனே இவங்க தான் கேட்டாங்களே, எதுக்கும் ட்ரையல்ல பண்ணலாம், விளையாட்ட ஆரம்பிச்சேன், விளையாட்டா எதுக்கு வாங்குறாங்களா பாக்கலாம் அப்படின்னு சொல்லி. எங்க வீட்டுக்கு போட்ட தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பால், பால் அன்னைக்கே வித்துட்டு இருந்தோம், கவுஸ் மில்க்னு போட்டு கவர்ல போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் எங்க தேங்காய், எங்க கொத்தமல்லி, எங்க தக்காளி, கொஞ்சம் வெண்டைக்காய், இதெல்லாத்தையும் சும்மா தமாஷா வச்சு டேபிள் மேல வச்சோம். இது இப்படி ஆரம்பிச்சது. இது என்னாச்சுன்னா, வெளியில வரும்போது இன்னும் இத்தனூண்டு காய்கறி வச்சு இவ்வளவு பேரை கூப்பிட்டுருக்கீங்களேன்னு ஒரே கமோஷன். இது என்ன, என்ன போறல, வந்த காய்கறி எல்லாரும் வேணும், பார்த்தா பச்சையா இருக்கணும், வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்ப வந்து ஒருத்தர் சண்டைக்கே வந்துருவாங்க, இவ்வளவு பேரை கூப்பிட்டு நீங்க இவ்வளவுண்டு வச்சிருக்கீங்களேன்னு. அப்ப இல்ல இல்ல நான் வந்து தெரியல என்ன ஆன்சர் சொல்றது தெரியல. தமாஷா கடவுளுடைய கிருபையில ஒரு ஆன்சர் பண்ணேன். என்ன கேட்டானா, நாளையில இருந்து காய்கறி கிடைக்கும். அப்ப ஒரு ஒரு லேடி கேட்டாங்க, உள்ளையா வெளியிலான்னு. வெளியிலன்னு சொன்னேன். ஆனா அன்னையிலேருந்து சத்தியமா நடந்துட்டு இருக்கோம். எப்படின்னா வீட்டுக்கு வெளியில எங்க வாட்ச்மேன் வச்சு ஆரம்பிச்சதுதான் இந்த கடை, இந்த ஸ்ரீவத்சா ஆர்கானிக் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ்ங்கிறது ரோட்ல வச்சு ஆரம்பிச்சதுதான். வீட்டு வாசல்ல ஒரு டேபிள் போட்டு பால், தேங்காய், கொய்யா. இப்ப எனக்கு சந்தைப்படுத்துறது அப்படின்னாக்கா ஹோல்சேல் தான் எல்லாருக்குமே தெரியும், ரீட்டைல் யாருக்குமே தெரியாது, எந்த விவசாயிக்கும் தெரியாது. இப்ப இந்த ரீட்டைலிங் அப்படிங்கறது எப்படின்னா, இப்ப 100 தேங்காயை கொண்டு போய் ஹோல்சேல்ல கொடுத்தனா 3-4 தான், அதுவே ரீட்டைலிங் வரும்போது 8-10. அந்த 10 கிடைக்கணும் அப்படிங்கறதா மோட்டிவேஷன். நாங்க 1000 கணக்குல போடுறோம். இப்ப நான் என்ன பண்ணேன், அந்த ரீட்டைலிங்க வந்து அதே ஹோல்சேல் கடைக்கு எங்க 1000 தேங்காய் வராத இடத்துல இந்த 100 தேங்காய் 50 தேங்காய் வித்தா என்ன, யாருக்கோ குறைச்சிட்டு போறது இங்க கிடைக்கும் சொல்லிட்டு அதே 4 கொடுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு 3 அங்க ஹோல்சேல் கிடைச்சா அதே 3 இங்க விற்போம். அப்படிதான் ஆரம்பிச்சேன் இந்த கடை. ஒரு ஒரு விவசாயியும் கேட்டுக்க வேண்டியது இதுதான், இப்படிதான் ஆரம்பிக்கணும் ரீட்டைலிங்கிறது. நம்ம ப்ரொடியூஸ் பண்றத வெளியில உள்ள மார்க்கெட் ரேட்ல கொடுத்துடணும், அதான் மார்க்கெட் ரேட்டோட கம்மியா கொடுக்கணும். கம்மியா கொடுத்தோம்னா 4 பேர் வந்து ஓ இந்த இடத்துல கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி கார்த்தால மட்டும் எல்லாம் கொடுத்து வெண்டைக்காய் அப்படின்லாம் கொடுக்க ஆரம்பிச்சேன், கொஞ்சம் கொஞ்சம் வெண்டைக்காய். இது என்னாச்சு, அடுத்த மீட்டிங் வரதுக்குள்ள எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க, ஐயோ உங்க வெண்டைக்காய் ரொம்ப நல்லா இருக்கு, உங்க இவங்க எலுமிச்சம்பழம் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் தான், அந்த எலுமிச்சம்பழம் ரொம்ப நல்லா இருக்கு, தக்காளி ரொம்ப நல்லா இருக்கு, இது இப்படி பேசுறாங்களே அப்படின்னு ஆரம்பிச்சது. அப்படி பேசி இவங்க சொல்லி கொடுத்ததான் எனக்கு ஆர்கானிக்ங்கிறது. அதுக்கு முன்னால எனக்கு தெரியாது, நானும் நம்மளோட இது நல்லது அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சேன். இப்படி ஆரம்பிச்சிட்டு சரி இந்த மாதிரி ஓ இது ஓ அப்படின்னா இது வித்தியாசம் ஏதாவது இருக்கும்னு அப்புறம் தான் அவர்கிட்ட கேட்டேன், அன்புசுந்தர சாமிகளும் அப்புறமா கேட்டேன், ஆமாமா இது ரொம்ப வித்தியாசம், கெமிக்கல் போட்டு யூரியா போட்டு வளரும் போது கிடுகிடுன்னு வளர்ந்துரும், இது கொஞ்சம் மெதுவா வளரும், அந்த மெதுவா வந்து தன்மையா வளரும் போது இதுக்கு டேஸ்ட் ஜாஸ்தி, ஓ அப்படி வேற உண்டான். அப்புறம் என் பையன் வெளிநாட்டிலேருந்து வந்து அவன் வந்து இது என்ன ஆர்கானிக் சொல்லி ரோட்ல வச்சு விற்கிற அப்படின்னு என்ன சத்தம். இப்ப நான் சொன்னேன் யாரு பாக்குறது இதை, நம்ம தோட்டத்துக்கும் போய் இங்க வரும்போது இது யாராவது ஆளெல்லாம் போட்டு நம்மளால பாக்க முடியாது, அதெல்லாம் இல்லாது நீங்க வந்து எதாவது ஆள் வச்சுதான் பாக்கணும், இந்த பாலை பூரா நீங்க பஞ்சகவியம் பண்ணணும் அப்படிங்கறது அவனுடைய எண்ணம். அன்னைக்கு பஞ்சகவியம் பண்ணிதான் கொடுக்கணும், அத்தனை ஃபார்மர்ஸும் யூஸ் பண்ணணும், இதை நீங்க இன்சிஸ்ட் பண்ணணும். சொன்னா இதெல்லாம் முடியாதுடா, நமக்கு மாட்டு சாணம் ஒண்ணுதான் நமக்கு கிடைக்கும், அதுக்கு இன்கம் வேணும், அதெல்லாம் முடியாது. இல்ல இல்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பஞ்சகவியம் விற்க பாருங்க, ஃபார்மர்ஸ் கிட்ட எல்லாம் கொண்டு போய் கொடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஏரியால இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒத்தொத்தரையா போய் கன்வெர்ட் பண்ணிருக்கேன் போயிட்டு, இதை போய் யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணுங்க சொல்லி. அப்படி அப்புறம் இதே மாதிரி மார்க்கெட் பண்ணும்போது ஒரு ஒரு ஃபார்மர் வர வர அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். சரி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா சரி நீ யார் விளைக்கிறாங்க தெரியாது. இப்போ ஒரு நாள் என்ன பண்ணோம், பேப்பர்ல ஆட் கொடுத்தோம், இந்த மாதிரி எனக்கு சர்டிஃபைட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு. ஏன்னா எங்க ஃபார்ம் சர்டிஃபைடானால நாங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணோம் எங்களுக்கு சர்டிபிகேஷன் உடைய ப்ராடக்ட்ஸ் வரணும்னு. ஆனா நம்ப மாட்டீங்க, ஒரு ஃபார்மர் கூட என்ன கூப்பிடவே கிடையாது. என்ன கூப்பிட்டது எல்லாம் என்னன்னா இந்த மாதிரி நோயாளிகள் கூப்பிட்டாங்க, பிளட் கேன்சர் பேஷண்ட், இந்த அல்சர் பேஷண்ட்ஸ், ஸ்கின் பேஷண்ட்ஸ், அதாவது என்ன மருந்து கொடுத்தானாலும் குணப்படுத்த முடியாதவங்க கூப்பிட்டாங்க. அது இதை இதுதான் என்ன டேர்ன் பண்ணி ஐயோ நம்ம இதுக்கு வேண்டி இதா பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த ஒரு விவசாயியா எனக்கு வர கூப்பிட ஆரம்பிச்சாரு. நவநீத கிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாரு, எனக்கு அவர் ஃபார்மர்னு தெரியாது. நானே பஞ்சகவியம் விற்கணும், அம்மா நான் வந்து ஆல்ரெடி நானே ஒரு ஃபார்மர் தான், இந்த ஆர்கானிக் குரோயர்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் தானே, நீங்க பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு நான் என்ன வேணும் சொல்லுங்க, எப்படி பண்ணணும் சொல்லுங்க. நான் சொன்னேன் எனக்கு இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வேணும், அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. சரி எங்க அசோசியேஷன்ல இந்த உள்ள ஃபார்மர்ஸ் எல்லாம் உங்கள்ட்ட அனுப்புறேன், அவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி சப்போர்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி ஒரு ஒரு விவசாயியா பண்ணி. அது மாதிரி சுந்தரராமையர் வந்தாரு சத்தியமங்கலம் ஏரியால இருந்து, அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் ஃபார்மர்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ஊட்டியில இருந்து எர்த் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியா ஊர் மேடத்தை நீங்க வந்தா கூப்பிட்டு எல்லாருமே சந்திக்கணும், ஊட்டியில போறவங்க எல்லாரும் அவரை போய் சந்திக்கணும். என்ன கேட்டா நம்ம ஊர் விவசாயிகளை ஒரு குரூப் வச்சிருக்காங்க அவங்க, இந்த குரூப்புக்கெல்லாம் இவங்க வந்து 94-96 இருந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இங்கிலீஷ் லேடி நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பரப்பணும்னு சொல்லி பண்ணி, இந்த பயோடைனமிக் ஃபார்மிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அது மூலயமா இத்தனை ஃபார்மர்ஸ்க்கு வந்து அங்க ஊட்டி ஏரியால அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்து, அந்த குரூப் தான் எனக்கு எங்களுக்கு வந்து இன்னைக்கும் காய்கறி எல்லா இடத்துக்கும் அனுப்பிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு மேடம் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க மூலயமா இந்த பயோடைனமிக் ஃபார்மிங் தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணி மகேஷ்ங்கிறவங்க எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லி கொடுத்து அங்க ஊட்டி ஃபார்மர்ஸ்லயே ஒரு குரூப் இருக்காங்க, அந்த ஃபார்மர்ஸ் மூலயமா தான் நமக்கு வருது. டிஎன்ஐயூனால தான் நான் வந்து இந்த ஜென்டாமேடு ஃபார்மர்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஜென்டாமேடு ஃபார்மர்ஸ்க்கு டிஎன்ஐயூ மேக்கில் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணி அவங்களுக்குள்ளைய காய்கறி கிளீன் பண்ற இடம், வர்மி கம்போஸ்ட் யூனிட் இதெல்லாம் டிஎன்ஐயூ பண்ணிருக்காங்க. டிஎன்ஐயூ ப்ரொஃபஸரும் இந்த மகல் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸருமா எங்கிட்ட கடையை போர்டோட பார்த்து எங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க வந்து இந்த ஃபார்மர்ஸ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால இப்ப இந்த ஜென்டாமேடு ஃபார்மர்ஸ நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அன்னையிலேருந்து வந்துட்டு இருக்கு, இது 2005 நினைக்கிறேன், 2005 இருந்து அவங்க வந்து பார்த்து இந்த மாதிரி அந்த ஃபார்மர் ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து இது பாத்தீங்கன்னா இதுவும் பெரிய ஒரு தலைவலி. என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஃபார்மர் ஊட்டி ஃபார்மர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா முழங்கி வந்துடும் சொல்லிட்டு முழங்கி போட்டு தள்ளிடுவாங்க. இப்ப எனக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணது வன்னியா ஒரு மேடம் எர்த்ரஸ் மூலயமா. என்ன கேட்டா இவங்களெல்லாம் கன்வெர்ட் பண்ணி வரும்போது என்னன்னா அவங்கள்ட்ட பைபேக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க, விலை எல்லாமே நிர்ணயிச்சது எர்த்ரஸ் தான் சொல்லுவேன் நான். என்ன கேட்டா இந்த விளைக்கிறதுக்கு வந்து விளையும் போதே யூரியா பட்ட மடமடான் வளர்ந்துரும் சொல்லி இதை போட்டு வளர்ந்துட்டு அது கூட இதையும் சப்போர்ட் பண்ணும்போது இந்த ஈல்டு வந்து ஃபர்ஸ்ட் குறையும், ஃபர்ஸ்ட் குறைஞ்சு இதை ஏறும்போது இந்த விவசாயிகள் ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப இந்த மேடம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணி தரேன், இந்த மாதிரி இந்த காய்கறி இவ்வளவு இவ்வளவு விளைச்சிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இத்தனை குறிப்பிட்ட குறைஞ்ச விலை இவ்வளவுன்னு ஒரு நிர்ணயம் பண்ணிட்டாங்க அன்னைக்கு 2005. இது நிர்ணயம் பண்ணி வரும்போது என்னன்னா எனக்கு அந்த ரேட்டுக்கு தான் வரும், வெளியில 5 ரூபா இருந்தனால அவங்க நிர்ணயம் பண்ண 15 ரூபா 16 ரூபா ரேட்டுக்கு தான் வரும். அப்ப அந்த 16 ரூபா ரேட்டுக்கு வாங்கிட்டு நான் வந்து 2 ரூபா 3 ரூபா போட்டு வித்துட்டு இருந்தேன். இது வந்து எனக்கு மெட்ராஸ்ல முரளின்னு விட்டு அவர் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காரு, ரங்கநாதன் முரளி அவங்க எல்லாம் வந்து ரொம்ப 2003-2002 இருந்தே ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுடைய அட்ரஸ் நம்ம டிஎன்ஐ ப்ரொஃபசர் டாக்டர் அருணாச்சலம் கொடுத்தாங்க. இவங்க மூலயமா அவர் மெட்ராஸ்ல எல்லாம் அவங்களெல்லாம் போய் பார்த்து அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் பண்ணி அவங்க கொஞ்சம் எல்லாம் அரிசி பருப்பு வெள்ளம் அதெல்லாம் அங்கேருந்து அனுப்ப சொல்லி, அப்புறம் நம்ம டாக்டர் கே அவங்க மூலயமா சில அட்ரஸ் எல்லாம் கிடைச்சு நான் ஒரு ஒரு ப்ராடக்டா யாரு விவசாயி என்ன ஏது தெரிஞ்சிட்டு எங்க கடையில இன்னைக்கு நீங்க லிஸ்ட் மளிகை லிஸ்ட் சாமான் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அத்தனையும் அனுப்ப முடியும், அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது ஏன் எப்படி அப்படின்னா இத்தனை விவசாயிகளுடைய சப்போர்ட், இத்தனை விவசாயிகளை என்ன ஏன் சப்போர்ட் பண்றாங்கன்னா விவசாயிகள் ரேட் பிக்ஸ் பண்ணி எனக்கு அனுப்புறாங்க. இப்ப மத்த சந்தையில அப்படி கிடையாது. சந்தையில உள்ளதுதான் ரேட் பிக்ஸ் பண்றது, ஆனா இங்க வந்து விவசாயிகள் ரேட் பிக்ஸ் பண்றாங்க. விவசாயிகள் ரேட் பிக்ஸ் பண்ணி வரும்போது கண்டிப்பா அந்த சந்தையோட விலை ஜாஸ்தியா தான் இருக்கும். வெளியில உள்ள ரீட்டைல் ரேட் தான் எனக்கு ஹோல்சேல் ரேட் பிளஸ் டிரான்ஸ்போர்ட் நாங்க போடணும். என்ன கேட்டா அந்த விவசாயி பாவம், அவன் எங்கேயோ ரிமோட்ல எங்கேயோ இருப்பான் கிராமத்துக்குள்ள, அவன் அங்கே அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எப்படி பேக் பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து பஸ்ல அதே மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இப்ப இதே மாதிரி எடுத்ததுனால இவங்க மூலயமா வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டை நாங்க கொடுத்து இங்கிருந்து வண்டி செலவு இதெல்லாம் எங்க கம்பெனி செலவு இது இந்த செலவு எல்லாம் எடுத்து போய் நாங்க போய் எடுத்துட்டு வந்து அதை நாங்க பிரிச்சு தரம் பிரிச்சு எடுத்து வச்சு அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் பண்ணி வரும்போது சிலப்போ லாபம் வரும் சிலப்போ நஷ்டம் வரும். இதை வந்து எங்க கம்பெனி எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால நான் இன்னை வரையும் நடத்திட்டு இருக்கேன்.
அதாவது லாபம் முக்கியம் இல்ல, நமக்கு தரம் தான் முக்கியம் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா சொன்னீங்க நீங்க. சரி, இப்ப நீங்க வந்து இந்த சீட்ஸ் வந்து எப்படி ஆர்கானிக் சர்டிபைட் சீட்ஸ் தான் யூஸ் பண்றீங்களா, எப்படி அதை பத்தி சொல்லுங்களேன்.
எங்க தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் காய்கறி அப்படிங்கறது இப்ப இந்த கடைக்கு வேண்டிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த காய்கறி விவசாயம் என்னன்னு தெரியாது. ஏன்னா இந்த பனானா அதே மாதிரிதான், பனானா வரும்போது லம்பா தான் வரும், அதுவும் இந்த மாதிரி டெய்லி கிடைக்காது. அதுக்கு வேண்டி என்ன பண்ணேன்னா வாழை நட்டேன். வாழை நடும் போது என்னன்னா வாழை டெய்லி எங்களுக்கு ஒரு தார் ரெண்டு தார் தான் வேணும். இப்ப மாசா மாசம் 50-50 தார் வச்சுட்டு டெய்லி ஒரு தார் வர மாதிரி பண்ணி விட்டுருக்கோம். அப்ப இந்த வாழைக்கு கீழே என்ன பண்ணுவோம்னா இந்த காய்கறியை போடுவோம். இப்ப இந்த காய்கறின்னு போடும்போது நீங்க சொல்றமா எனக்கு எங்களுக்கு வந்து விதை கிடைக்காது, இயற்கை விவசாயம் பண்ற விதையே கிடைக்கிறது இல்ல. என்ன கேட்டா இந்த விதை அப்படிங்கறது வந்து இயற்கை விவசாயம் பண்றவங்களே ரொம்ப குறைவு. பண்ணினா கூட அது என்ன விதை எடுத்தே வைக்க முடியல. இப்ப வெளியில கிடைக்கிற விதையத்தான் வாங்கிட்டு இருக்கோம். இப்ப எங்களுக்கு இப்போதைக்கு நாங்க எடுக்கிறது வந்து நெம்மாறையில இருந்து எங்களுக்கு ஒரு சீட் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர். ஏன்னா கேரளால வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுனால கேரளால கொஞ்சம் அவேர்னஸ் ஜாஸ்தி. கேரளால நல்ல விதை கிடைக்கிறது. இப்ப கேரளால இருந்து இங்க கொண்டு வந்து எங்களுக்கு சின்ன சின்ன பாக்கெட்ல தான் கொண்டு போறவர். அப்ப அந்த சின்ன சின்ன பாக்கெட் வீட்டு தோட்டம் வைக்கிற மாதிரி அந்த விதைய நாங்க வந்து யூஸ் பண்றோம். இந்த விதை கிடைக்காத பட்சம் வெளியில கிடைக்கிற விதைய நாங்க என்ன பண்ணுவோம்னா இந்த சிபிபி பஞ்சகவியம் இது ரெண்டையுமா கலந்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுவோம். அந்த தண்ணீனை கூட எங்க தோட்டத்துல விடாம வெளியில தான் கொட்டுவோம் அந்த தண்ணீனை. அந்த மாதிரி என்ன அந்த அளவுக்கு கூட கெமிக்கல் இருக்கக்கூடாது. இந்த விதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இயற்கை விவசாயிகள் அவங்கவுங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு செமினார் அட்டன் பண்ணேன் ட்ரிச்சியில. ட்ரிச்சியில எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா வந்திருந்தாங்க அந்த சீட் செமினாருக்கு. அந்த ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் அசோசியேஷனுடைய ஒஃபை மூலயமா சீட்ஸ் உடைய இது அதுல இருந்து கொஞ்சம் சீட்ஸ் உடைய இதெல்லாம் அதுல ரொம்ப நிறைய கத்துக்கிட்டோம். எப்படி கேட்டீங்கன்னா நூத்துக்கணக்கான வெரைட்டிஸ் நம்ம அந்த காலத்தில் இருந்திருக்கு, அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சான். இப்ப கிடைக்கிறது பார்த்தானா 25 விதமும் கூட கிடைக்கிறது இல்லை நமக்கு. அந்த அளவுக்கு குறைஞ்சு போனது என்ன கேட்டா கெமிக்கல் போட்டு யூரியா போட்டு நிறைய அது அழிஞ்சு போயிடுச்சு. நிறைய இனங்கள் அழிஞ்சு போய் இப்ப என்ன பண்றாங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பழைய கிராமத்துல பழைய இன்னும் யார் பண்ணிட்டு இருக்காங்க மலையடி வாரத்துல அங்கங்கெல்லாம் போய் விதைய சேமிச்சு எடுத்துட்டு வந்து சீட் ஃபார்ம்னு போட்டு அதே நான் எங்களுக்குள்ள பண்ணி அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் நான் போகல. அந்த மாதிரி ஃபார்மர்ஸ் சப்போர்ட் பண்றோம். கொல்லி ஹில்ஸ் ஃபார்மர்ஸ் எம் எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் பவுண்டேஷன் கொல்லி ஹில்ஸ் அவங்களோட சேர்ந்து வருது. அவங்களுடைய ஏரியால பூரா எம் எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் அவங்க பண்ணி அவங்கள்ட்ட ப்ராசஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வருது. அதே மாதிரி சித்திலிங்கிலேருந்து டாக்டர் லலிதா ரஜின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஏரியா தர்மபுரி ஏரியால அவங்க கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நாட்டு வெரைட்டி. அதே மாதிரி இவங்க நம்ம செங்கல்பட்டுலேருந்து போஜனம் அவங்க குரூப் வருது. அவங்களோடது வந்து சர்டிபைட் ஆர்கானிக்கா வருது. அவங்க பாரம்பரியம் போஜனம் அப்படின்னு ரெண்டு கம்பெனி செங்கல்பட்டு ஏரியால அவங்களோடது வருது. அந்த ஏரியால அவங்க சீட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் கொடுத்து அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணி வருது. இதெல்லாம் சர்டிபைட் ஆர்கானிக்காவும் வருது, ஆர்கானிக்கல க்ரோனும் வருது. இந்த சீட்ஸ் பத்தி நான் வந்து அவ்வளவு இதை பண்றதுல இந்த அசோசியேஷன் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் வந்து இந்த சீட்ஸோடைய ரொம்ப டெக்னிக்கலா போறது கிடையாது. ஏன்னா எனக்கும் இந்த விவசாயம் ஒன்றும் தெரியறதில்ல. இந்த மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த எல்லா இந்த இஸ்கான் பெங்களூர்ல இருந்து வருது, ப்ரோ நேச்சர் பெங்களூர்ல இருந்து வருது. இப்ப நிறைய கம்பெனிக்காரங்க எங்கிட்ட கூப்பிட்டு இருக்காங்க என்னோடது வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. இப்ப கூட நேத்தை கூட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மருந்து எங்களோடது வாங்கிக்கங்க அப்படின்னு. இதை நான் ரொம்ப படிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. என்ன கேட்டா இந்த சர்டிபைட் ஆர்கானிக்கா வரும்போது எங்க ஃபார்ம்ல நான் சர்டிபைடு இருக்கிறது தான் யூஸ் பண்ணணும். விதையும் ஆமா, இது மருந்தும் ஆமா, அதாவது பூச்சிக்கொல்லியும் ஆமா. நாங்க அப்படி யூஸ் பண்ணும்போது என்னன்னா அது ரொம்ப சர்டிபிகேஷன் இருக்கான்னு பார்த்து எல்லாம் பண்ணி அது எங்கேருந்து பண்றாங்க சோர்ஸ் பார்த்து எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால நான் வந்து பெரும்பாலும் எந்த மருந்துமே வெளியில இருந்து வாங்கி அடிக்கிறது கிடையாது, நாங்களே தயாரிச்சு அடிக்கிறது தான். ஏன்னா இது வந்து சர்டிபிகேஷன் டீடைல்ஸ்ல போகும்போது ரொம்ப கஷ்டம். அதனால நான் எல்லா ஃபார்மர்ஸ்டும் சொல்ல கடையில வேணா விற்கிறது வைப்பேன், கடையில இருந்து மார்க்கெட் பண்றேன் மத்த ஃபார்மர்ஸ்க்கு. நான் எங்க ஃபார்ம்ல நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த சிபிபியும் பஞ்சகவியமே போறும் எனக்கு கொம்பு சாணம், அதனால நான் பண்ணிட்டு இருக்கேன்.
மேடம் ரொம்ப அருமையா சொன்னீங்க. அங்கக சான்றளிப்பு நீங்க வாங்கினதுனால 100% அந்த தரத்தை காப்பாற்றணும் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறீங்கன்றது அருமையா சொன்னீங்க. இப்ப உங்க ரீட்டைல் அவுட்லெட்ல வந்து எவ்வளவு தூரத்துக்கு மக்கள் மத்தியில இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து வரவேற்பு இருக்குது? ஒருவேளை மீதி வரக்கூடிய வெஜிடபிள்ஸ் நீங்க என்ன பண்றீங்க?
இது சரியான கேள்வி. எனக்கிட்ட இது வந்து என்னோட லைனே மாறி போயிருக்கு. எனக்கிட்ட இது வந்து விலை ஜாஸ்தி கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இப்ப விலை ஜாஸ்தி கொடுத்து வாங்கிட்டு இருக்கிற பொருள் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ 10 கிலோ வரையும் வேஸ்டா போயிடும். இதை நாங்க என்ன பண்ணோம், மேக்சிமம் இதெல்லாம் வத்தல் வடகம் போடுறதெல்லாம் போடுவோம். அப்புறம் என்ன பண்ணா, இந்த மாதிரி இந்த சில பேர் கேட்பாங்க ஹோட்டல்ஸ் கொடுக்கலாமே, அது ஹோட்டல்ஸ்க்கு எல்லாம் கொடுத்து கட்டுப்படியாது. ஏன்னா ஹோட்டல்ஸ்லாம் அவங்க எவ்வளவு குறைவா இருக்கோ அதை தான் வாங்க முடியும். எங்களை மாதிரி விலை ஜாஸ்தி கொடுத்தது வாங்க முடியாது. இப்ப இதை என்ன பண்ணுவோம், மேக்சிமம் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அதை சூப்போ அதாவது மேக்சிமம் யூஸ் பண்ணுவோம். இப்ப எங்க ஆபீஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் சுண்டல் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப அது எல்லாமே பண்ண முடியாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரட் அதெல்லாம் மேக்சிமம் எங்கள்கிட்ட வேலை பண்றவங்களுக்கே கொஞ்சம் எல்லாம் கொடுப்போம். எவ்வளவு கம்மியா ஆர்டர் பண்ண முடியுமோ அவ்வளவு கம்மியா ஆர்டர் பண்ணுவோம். எங்களுடைய மாம்பழம் கொய்யா வந்து நான் இந்த TNA ப்ராசஸிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து படிச்சிருக்கேன். கொய்யா வந்து ஜெல்லி பண்ணுவேன், மாம்பழத்தை வந்து ஜூஸ் ஜாமு ஊறுகாய் இதெல்லாம் போடுவேன். எலுமிச்சம்பழம் அதே மாதிரி ஊறுகாய் போட்டுடுவோம். அந்த மாதிரி இந்த இப்ப நெல்லிக்காய்க்கு இப்ப ரீசெண்டா வந்து TNA வந்து படிச்சு நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணினேன், நெல்லிக்காய் ஜாம் பண்ணினேன், நெல்லிக்காய் வந்து ஸ்குவாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அம்லா கேண்டி இதெல்லாம் வந்து எனக்கு வெளியிலேருந்து வரும். அந்த மாதிரி ப்ராசஸிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்புறம் என்ன பண்ணேன், முதல்ல எல்லாம் என்ன பண்ணுவேன்னா அந்த தானியங்கள்லாம் விற்காது. சிறுதானியங்கள் பத்தி யாருக்குமே தெரியாது. இந்த ராகி கம்பு சோளம், அது ராகி கம்பு மட்டும் தெரியும், இந்த மத்ததெல்லாம் தெரியாது. தெனை சாமை எல்லாம் வேஸ்டா போயிடும். அப்புறம் இது என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி இதெல்லாத்தையும் கழுவி வெயில போட்டு எடுத்து வச்சு அப்புறம் நான் சொல்லி சத்து மாவு பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணேன், முதல்ல எல்லாம் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் வச்சு பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நல்ல ப்ராடக்டே வச்சு சத்து மாவு பண்றோம். எப்படி கேட்டா இந்த 13 வகையான தானியங்கள் எடுப்போம். எல்லா தானியங்கள் சிறுதானியங்கள் எல்லாமே எடுத்து அதை முளைக்கட்டி வெயில காய வச்சு வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் சத்து மாவுன்னு. எனக்கிட்ட யாருமே இந்த ராகி கம்பு சோளம் தெனை சாமை வரகு இதெல்லாம் ஒன்னும் யூஸ் பண்றது இல்ல. அதே மாதிரி சோயா இதெல்லாமே நல்ல ஹை புரோட்டீன் இது, அதனால இதை வச்சு சத்துமாவு பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் காய்கறிகள் இதெல்லாத்தையும் வந்து மாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோம். பாக்கி இருக்கிற அதெல்லாம் எங்க தோட்டத்துல வேலை செய்யறவங்களுக்கு கொடுத்தது போக பாக்கி மாட்டுக்கு போகும். இந்த காலிஃபிளவரோட தோல் அதெல்லாமே மாட்டுக்கு கொண்டு போயிடும். எனக்குன்னா இயற்கையா விளைச்சது தானே, தைரியமே மாட்டுக்கு கொடுக்கலாம், மருந்து ஒன்றும் இருக்காது அப்படிங்கறதுல அதெல்லாம் உரம் பண்றோம். உரம் பண்ணி அந்த திருப்பி காய்கறிக்கு கம்போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வீட்டு தோட்டத்தை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்க வீட்டு தோட்டத்துல வீட்டுல கிடைக்கிறத வந்து மக்க வைக்கணும்.
அதாவது நீங்க எதையுமே விட்டு வைக்கல, காய்கறியில இருந்து பழங்கள்ல இருந்து சிறுதானியம் இருந்து எல்லாமே நீங்க ட்ரை பண்ணிட்டீங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிறைவா நீங்க விவசாய நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொல்லக்கூடிய கருத்து என்னவாக இருக்கும்?
விவசாயிகளுக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஆர்கானிக்கா மாறுங்கன்னு சொல்லலாம். அவங்கவுங்க விளைக்கிறத அவங்கவுங்க கடை வச்சு நடத்தணும். அது எல்லாருக்கும் நிறைய கேட்கற கேள்வி. எங்க ஊர்ல வாங்க மாட்டாங்க, ஏன் அப்படி பண்ணிக்கிறீங்க, உங்க ஊர்ல ஏன் வாங்க மாட்டாங்க? கண்டிப்பா வாங்குவாங்க. ஏன், எல்லாரும் வெளியில காசு கொடுத்தானே வாங்குறாங்க. வெளியில நீங்க உங்களுக்கு என்ன ஹோல்சேல் ரேட்ல என்ன கிடைக்கிறது அதுல கொடுத்துட்டு போங்களேன், அவங்க வாங்கிட்டு போட்டுமே 50 கிலோ நீங்க அவ்வளவு பண்ண வேண்டாம், கொஞ்சமா பண்ணுங்க. இல்ல கொஞ்சம் வீட்டு அளவுக்கு வச்சிருக்கிறத பக்கத்துவங்களுக்கு கொடுத்துட்டு ஃப்ரீயா கொடுக்காதீங்க, ஃப்ரீயா கொடுக்க கூடாதுங்க அப்படிங்கறது என்னுடைய பெரிய பெரிய குறிக்கோள். ஏன்னா திட்டாதவங்களே கிடையாது, இந்த அம்மாக்கு வேற வேலை இல்லையா, இப்படி என்னத்துக்கு கொண்டு போய் ஃப்ரீயா கொடுக்காம ஏன் இப்படி கடை வச்சு நடத்தணும் அப்படின்னு கேள்வி நிறைய. என்ன திட்டுறவங்க அவ்வளவு திட்டிருக்காங்க, என்ன சும்மா எவ்வளவு கொடுக்கறது, இந்த கூலி யாரு கொடுப்பா? ஃபர்ஸ்ட் கேள்வி, கூலி யாரு கொடுப்பா நமக்கு? அந்த கூலிக்குள் நம்மளுக்குள்ளது கண்டிப்பா கிடைக்கணும். நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நீ வேணா தானம் பண்ணு, நமக்கு வருமானம் வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன வேணா தானம் பண்ணு. தானம் பண்றதுங்கறதே ஒரு 5% பண்ணலாம், அதுக்கு மேல எப்படி தானம் பண்ண முடியும்? அதனால நீங்க தானம் பண்ணலாம், பண்ணுங்க, கொஞ்சம் பண்ணுங்க. ஆனா எல்லா சிறு விவசாயிகள் பெரிய விவசாயிகள் ஆனாலும் ரீட்டைல் அவுட்லெட் பண்ணணும் கண்டிப்பா. இது வந்து ஃபர்ஸ்ட் குறிக்கோளா இருக்கணும், கண்டிப்பா ரீட்டைலிங் பண்ணி ஆகணும். அந்தந்த கிராமத்துல எல்லா விவசாயிகளும் சேர்ந்து பண்ணணும். அது பண்ணினா ரொம்ப நல்லது, அப்பதான் எல்லா காய்கறியும் கிடைக்கும். பொதுமக்களுக்கு என்ன அப்படின்னா இயற்கை விவசாயம் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா கேட்டா அவங்கவுங்க வீட்டு தோட்டத்தை பராமரிக்கணும். ஒரு சின்ன பிளாட் தான் இருக்கு, எனக்கு இடம் இல்ல அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இது, அந்த சின்ன பிளாட்லயே ஒரு சின்ன பால்கனி இல்லையா, ஒரு 2 தொட்டி வைக்க கூடாதா? 2 தொட்டி வைங்க. இன்னைக்கு கரத்தால ஒரு டீச்சர்கிட்ட பேசினேன், இன்னைக்கு என்ன கேட்டா விதை வாங்க வந்தாங்க, நீ என்ன பண்ண போறீங்க அந்த விதைய? வீட்டுல போட போறேன். பப்பாளி மரம் வைங்களேன், பப்பாளி வந்து உயரமா வந்துருவேன். பப்பாளி உயரமா வந்தா என்ன, ஒரே ஒரு அதுக்கு என்ன ஒரு வேண்டியது, ஒரே ஒரு அடிதான், ஒரு அடி நிலம் இருந்தா போறோம் ஒரு பப்பாளி மரத்தை வச்சுடலாம். ஒரே ஒரு செடி 10 விதையை போடுங்களேன், 2 விதையை வச்சு மேல போயிடும், உயரமா போயிடும், மேல போய் பால்கனின்னு பறிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஒண்ணு, அவங்கவுங்க வீட்டுக்கு போய் உரமாக்குங்களேன். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கிறது என்ன, அந்த குப்பையை எடுத்துட்டு போறது. இந்த குப்பையை வந்து எடுத்துட்டு போகாம அவங்கவுங்க வீட்டுல வந்து பிரிச்சு, அதாவது மக்கும் குப்பை வேற மக்காத குப்பை வேறன்னு பிரிக்கணும். இது வந்து எல்லா பொதுமக்களும் பண்ண வேண்டியது. மக்கும் குப்பையை வந்து நம்ம வீட்டிலேயே உரமாக்கி ஒரு சின்ன தொட்டி இருந்தாலும் அதை போட்டுட்டு அதை மக்க வைக்கணும். மக்க வச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுல ஒரு சின்னதா ஒண்ணும் இல்ல, ஒரு கொத்தமல்லி கொஞ்சம் போடலாம், கொஞ்சம் வெந்தயத்தை போடலாம், ஒரு தக்காளி செடி வைக்கலாம், அல்ட 4 வெண்டைக்காய் செடியை, ஏதோ ஒரு செடியை வளர்த்தினீங்கன்னா அவங்கவுங்க வீட்டு குப்பையை அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தொட்டிங்கிறது பத்து தொட்டி ஆயிடும். அப்புறம் அந்த சந்தோஷம் வந்து சுவாமிக்கு வந்து சோஸ்திரம் சொல்ற மாதிரி தினமும் கார்த்தால இருந்தா அந்த செடி போய் பார்த்தா ஓ இன்னைக்கு பூ போட்டிருக்கா, இன்னைக்கு காய் வந்திருக்கா அப்படின்னு. இதே ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுல புளிக்கு வைக்கிறோம் மோர், அந்த மோரை புளிச்சு வச்சா தூக்கி சாக்கடையில கொட்டுறது வேண்டாம், அதை எடுத்து வச்சு செடி ஒன்னு வளைச்சு அந்த செடியில விடுங்க, அதுல நுண்ணுயிர் வளர்ந்துரும். அதுல அதுதான் பாக்டீரியா. அந்த மோர் மாதிரி உள்ளது சத்தானது வேற எதுவுமே கிடையாது. அப்ப இந்த மக்க வைக்கிற காய்கறியும் அந்த குப்பையும் வச்சுட்டு நம்ம வீட்டுல வேஸ்ட் ஆகிற அந்த ஒரு பாலோ தயிரோ எது வேஸ்ட் ஆனாலும் அதை கொண்டு போய் கொட்டி ஒரு உரம் பண்ணி அதை திருப்பி செடிக்கு கொடுங்க. இந்த குப்பையை கொண்டு போய் வீணா போடாதீங்க. இப்பதான் அந்த நிறைய அந்த ரீசைக்கிளிங்க்கு நிறைய வர்றாங்க, வண்டி வண்டியா வருது, அதுல பேப்பர் பிளாஸ்டிக் இதெல்லாம் அவங்கள்ட்ட கொடுங்க. ஒரு ரூபாய்னா ஒரு ரூபாய் வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. அந்த ஒரு ரூபாய் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலை செய்யறதுக்கு இது பண்ணலாம். நாங்களும் எங்க கடையிலயும் டெய்லி டம்ப் உடைய பாட்டு வச்சிருக்கோம். அந்த டெய்லி சில பேர்லாம் சொல்லுவாங்க, அந்த டெய்லி டம்ப் வந்து எனக்கு இவ்வளவு விலையை 600 ரூபாய் கொடுத்து வாங்கணும், 1000 ரூபாய் கொடுத்து எனக்கு வாங்கணும் அப்படின்னு. ஆனா நல்லா போயிட்டு இருக்கு. என்ன கேட்டானா, இது வந்து நாங்க எங்க கடையில வச்சிருக்கோம் மூணு தொட்டி. அதுல மூணு தொட்டில இது வந்து இது எப்படின்னா, இந்த மக்க வைக்கிறது தான் கார்பரேஷன்ல கொண்டு போற அந்த குப்பையை வந்து அவங்கவுங்க வீட்டிலேயே எடுத்து பண்ணினா இந்த கார்பரேஷனோட வேலை ரொம்ப குறையும். இந்த மாதிரி பண்ணும்போது இதுதான் ஆர்கானிக், இந்த குப்பை தான் ஆர்கானிக், இதுதான் ஆர்கானிக் ஃபார்ம். இது ஒண்ணு வேற ஒன்னும் பெரிய ஒண்ணு பிரம பிரயத்தனமோ ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாரும் செய்யணும் கேட்டுக்கொள்கிறேன்.
சின்ன சின்ன டிப்ஸ் ஆனா பெரிய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நம்ம வீட்டுல சேரக்கூடிய கழிவுகளை வந்து நாமளே வந்து மக்க வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் இன்னொன்னு, நம்மளே விளைவிச்சு நம்மளே சாப்பிடும்போது அதுல ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம் வேற கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.
இந்த வாய்ப்பை கொடுத்த வானொலி நிலையத்துக்கு ரொம்ப நன்றி, டிஎன்ஏக்கு ரொம்ப நன்றி.
என்ன நண்பர்களே, கேட்டீங்களா, நம்ம வீட்டுல பயன்படுத்திட்டு மிச்சமாகற புளிச்ச மோர் கூட வீணா தூக்கி வீசாம செடிகளுக்கு ஊத்தணும் அப்படின்னா அதுவே ஊட்டச்சத்து உள்ளதா மாறி செடிகளுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னாங்க. குறைவான நிலம் இருந்தாலும் அதுல கூடுமான வரைக்கும் வீட்டு தோட்டம் எப்படி அமைக்கிறது, அதாவது எப்படி சுலபமா அமைக்கிறது அப்படிங்கறதையும் நம்மளுக்கு விரிவாவும் விளக்கமாவும் எடுத்து சொன்னாங்க சாந்தா ராமசாமி அவங்க. சந்தித்து உரையாடினாங்க என் கோமா.